தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் முனைவர் வி. அன்புமணி. புத்தகத்தின் பெயர் ஆத்மாவின் ராகங்கள். எழுதியவர் தீபம் நா. பார்த்தசாரதி. எழுதிய ஆண்டு 1969. ஆத்மாவின் ராகங்கள் அத்தியாயம் 3. வாசிப்பவர் முனைவர் வி. அன்புமணி. அன்றிரவு கூட்டம் வாசகசாலையில் நடைபெறவில்லை. வைகைக்கரையில் பிட்டுத்தோப்பு மண்டபத்தருகே ஒரு நந்தவனத்தில் நடந்தது. வாசகசாலையில் கூட்டம் நடக்கும் என்று வந்தவர்களுக்கு தகவல் சொல்லி பிட்டுத்தோப்புக்கு மாற்றி அனுப்புவதற்காகவே பத்தரன்று பிரமாத வேலை இருப்பது போல் தீட்டு கடையை ரொம்ப நேரம் திறந்து வைத்து கொண்டு காத்திருந்தார். கடைசி நபரையும் பிட்டுத்தோப்புக்கு அனுப்பியதோடு அந்த கடைசி நபரிடமே வாசகசாலை சாவியையும் ராஜாராமனுக்கு கொடுத்தனுப்பிவிட்டார் பத்தர். ஒருவேளை ராஜாராமனும் நண்பர்களும் பிட்டுத்தோப்பில் கூட்டம் முடிந்து வெகு நேரமாகி திரும்பும்போது வாசகசாலையில் வந்து படுக்க நேர்ந்தாலும் அதற்கு வசதியாக சாவி இருக்கட்டும் என்று முன் யோசனையோடு தான் சாவியை கொடுத்து அனுப்பியிருந்தார் அவர். அன்று வழக்கத்துக்கு மாறாக கீட்டு கடையை பூட்டும் போது 11 மணிக்கு மேலாகிவிட்டது. எதையாவது தகட்டை சுரண்டியும் ஆசிட் ஊரலில் நனையை போடுவது போல 11 மணி வரை நடிக்க வேண்டியிருந்தது. அதற்குள்ளேயே 2 தரம் சிஐடி வந்துவிட்டான். என்ன கீட்டு கடைக்காரரே, இன்னைக்கு கீதை பிரசங்கம் கிடையாதா என்றும் கூட ஒரு தடவை அவர் கேட்டிருந்தான் சிஐடி. அதையும் சாவி கொண்டு போனவரிடம் சொல்லி ராஜாராமனை எச்சரித்து வைக்கும்படி பத்தர் கூறியிருந்தார். பிட்டுத்தோப்பு நந்தவனத்தில் வந்தே மாதர முழக்கத்துடன் நண்பர்கள் சந்தித்தனர். நம்மில் சிலராவது திருச்சிக்கு போய் வேதாரண்யத்துக்கு அங்கிருந்து சேலம் வக்கீல் சி. ராஜகோபாலாச்சாரியார் தலைமையில் புறப்பட்ட உப்பு சத்தியாகிரக கோஷ்டியோடு கலந்து கொண்டிருக்க வேண்டும். நானே அப்படி கலந்து கொண்டு கைதாயிருக்கலாம். அதற்கு நான் ஆசைப்பட்டேன், முடியவில்லை. இப்போதும் காலம் கடந்து விடவில்லை. நாம் ஏதாவது செய்ய வேண்டும். காலையில் ஜோசப் சாரை பார்க்க போயிருந்தேன். அவரும் இல்லை. காந்தியும் தலைவர்களும் கைதான செய்திகளை படிக்க படிக்க என் நெஞ்சு குமுறுகிறது. நமது மரியாதைக்குரிய தேசத் தலைவர்கள் சிறையில் வாடும்போது நாம் இப்படி சும்மா இருக்கலாகாது என்று ராஜாராமனும் அதையடுத்து முத்திரிழப்பனும் குருசாமியும் பேசினார்கள். செல்லூரில் கள்ளுக்கடை மறியலும் கீழ்ச்சித்திரை வீதியில் அம்மன் சந்நிதி முகப்பில் துணிக்கடை மறியலும் செய்யலாம் என்று முடிவாயிற்று. துணிக்கடை மறியலுக்கு ராஜாராமன் தலைமையேற்பதாக கூறினான். மற்றொன்றிற்கு குருசாமி, முத்திரிழப்பன் இருவருமே தயாராக இருந்தனர். சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து விடலாம் என்று கூறப்பட்டது. இருவருமே கைதாவதை விட யாராவது ஒருவர் வெளியே இருப்பது சில காரியங்களை செய்ய வசதியாக இருக்கும் என்று தோன்றியது. ராஜாராமனை பொறுத்தவரை அவன் நிச்சயமாகவே சிறைவாசம் அனுபவிக்க விரும்பினான். இந்த தண்டனையை இன்று அடைய முடிந்தவன் படமுடிகிற பெருமிதத்தை தேசத்தில் இனி வரும் எந்த தலைமுறையிலும் எந்த தண்டனையாலும் எவனாலும் அடைய முடியாது என்று அவன் அடிக்கடி கூறுவதுண்டு. சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததில் குருசாமியின் பெயர் விழுந்தது. முத்திரிழப்பன் வெளியே இருந்து வாசகசாலையும் மற்ற காரியங்களையும் கவனித்துக் கொள்ளுமாறு வேண்டப்பட்டது. சிறை செல்ல முடியவில்லையே என்ற வருத்தத்தோடு தான் முத்திரிழப்பனும் அதற்கு இணங்க வேண்டியதாயிற்று. நண்பர்கள் மீண்டும் வந்தே மாதர முழக்கத்தோடு பிரியும் போது நள்ளிரவுக்கு மேலாகிவிட்டது. எல்லோரும் அவரவர் வீடுகளுக்கு போய்விட்டார்கள். ராஜாராமன் மட்டும் வாசகசாலைக்கு வந்து மொட்டை மாடியில் பாயை விரித்து படுத்து கொண்டான். மறியலுக்கு குறித்திருந்த தேதிக்கு இன்னும் 2-3 நாட்களே இருந்தன. அதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை நினைவுபடுத்தி கொண்டான் அவன். ரொம்ப நேரமாக தூக்கம் வரவில்லை. அதிகாலையில்தான் கொஞ்சம் கண்ணயர முடிந்தது. அன்று மிக அதிகாலையிலேயே எழுந்திருந்து மேலூருக்கு போய் வர எண்ணியிருந்தான் அவன். கைதாகி ஜெயிலுக்கு போவதானால் அம்மாவுக்கு வந்து சேர வேண்டிய குத்தகை பணம் தடைப்படும்படி நேரவிட அவன் விரும்பவில்லை. அவன் கைதாவதோ மற்ற விவரங்களோ அம்மாவுக்கு தெரியாது. குத்தகைக்காரனிடம் அப்பப்போ பணத்தை மதுரைக்கு கொண்டு வந்து கொடுத்துடு, நான் கொஞ்ச நாள் ஊரில் இருக்க மாட்டேன் என்று சொன்னாலே போதும். அவன் கண் விழித்த போது நேற்றைப் போலவே இன்றும் காலில் பூச்சரம் வாடி கிடந்ததை பார்த்தான். தாங்க முடியாத கோபம் வந்தது அவனுக்கு. அந்த கோபத்தின் வேகத்தை வீணையின் நாதம் மட்டுப்படுத்த முயன்றார் போல் ஒலித்தது. அதே வாசனைகள், ஆனால் பூ மட்டும் இன்று பிச்சி பூ. அதனால் முதல் நாள் மல்லிகையை விட கொஞ்சம் அதிகமாகவே வாடியிருந்தது. இது பக்கத்து மாடியிலிருந்து விதவிதமான பூக்களை சூடி கழித்து விழுந்ததும் எரியும் அந்த உருவத்தை பார்க்கவும் கண்டிக்கவும் வேண்டும் போல் அவனுக்கு தோன்றியது. அடுத்த கணமே, தொலையட்டும், நமக்கே இந்த வம்பு, நாளை முதல் மொட்டை மாடியில் படுக்க வேண்டாம், அல்லது வேறு பக்கமாக கால் நீட்டி படுக்கலாம் என்று எண்ணிய போது சகிப்புத்தன்மையுடன் விட்டுவிடலாம் என்றும் தோன்றியது. நாள் தவறாமல் வாசகசாலை மொட்டை மாடியில் சாந்தி முகூர்த்தம் கழித்த அரைமுற்றம் போல் வாடிய பூக்கள் விழுந்து கிடந்தால் வருகிறவர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று எண்ணிய போது முடிவாக கோபமே விஸ்வரூபம் எடுத்தது. பக்கத்து மாடியில் இருக்கும் பெயர் தெரியாத அந்த அப்சரசை என்ன சொல்லி எப்படி சப்தம் போட்டு இறைந்து கூப்பிடுவதென்று தயங்கிய போது இரு கைகளையும் சேர்த்து பலமாக தட்டுவதை தவிர வேறு எந்த வழியும் புலப்படவில்லை. சுகமான வீணை வாசிப்பை அப்படி கைதட்டி தடுப்பது நாகரிகமாகாதுதான். ஆனாலும் இந்த ஒன்னாம் நம்பர் சந்த ஜென்மங்களுக்கு நாகரிகம் என்ன கேடு? மனிதர்களை கூப்பிடும் போது மிருகங்களை கூப்பிடுவது போல் அநாகரிகமாக ஓசைப்படுத்தி கூப்பிடக்கூடாதுதான். ஆனால் அதே சமயத்தில் மிருகங்களை கூப்பிடும் போது மனிதர்களை கூப்பிடுவது போல் இங்கிதமாக பெயர் சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியமில்லை. உடம்பை வியாபாரம் பண்ணும் ஒருத்தியை மிருகமாக நினைப்பதில் தப்பென்ன? மிருகம் இவ்வளவு சுகமாக வீணை வாசிக்குமா? மிருகம் இத்தனை வாசனையுள்ள பூக்களை தொடுத்து சூடுமா? அவன் மனதிற்குள்ளேயே ஒரு போராட்டம் நடந்தது. கடைசியில் தன்மானமே வென்றது. அவன் பலமாக கைதட்டினான். சில நேரம் கைதட்டி பின்னும் வீணை வாசிப்பது நிற்கவில்லை. ஒருவேளை கொஞ்சம் செவிடா இருப்பாளோ? சேச்சே, இத்தனை சுகமான வாத்தியத்தை இசைப்பவள் செவிடா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. மறுபடியும் பலம் கொண்ட மட்டும் கைகளை இணைத்து தட்டினான் ராஜாராமன். பூ போன்ற அவன் கைகளில் ரத்தம் குழம்பி விட்டது. சட்டென்று வீணை ஒளி நின்றது. புடலை சரசரக்க, வளையல்கள் குலுங்க, யாரோ எழுந்து வரும் ஓசை கேட்டது. அடுத்த கணம் எதிரே கைப்படி சுவரர்கள் வந்து நின்ற வனப்பை பார்த்ததும் முதலில் அவனுக்கு பேச வரவில்லை. சரஸ்வதியின் மேதமையும் லட்சுமியின் சுமூகத்தன்மையும் சேர்ந்த ஒரு இளம் முகம் அவன் கண்களை இமைக்க முடியாமல் செய்தது. அந்த முகத்தின் வசீகரத்தில் அவன் பேச முடியாமல் போய்விட்டான். கைத்தட்டினது நீங்க தானே? பேசுகிறாளா அல்ல இதழ்களாலும் நாவினாலுமே மீண்டும் வீணை வாசிக்கிறாளா என்று புரியாமல் மருண்டான் ராஜாராமன். நெகிழ நெகிழ தொல தொலவென நீராடி முடித்த கூந்தலும் நீல பட்டுப்புடவையும் நெற்றியில் திலகுமாக நின்றவள் கேட்ட கேள்வியில் எதை கண்டிப்பதற்காக அவளை கைத்தட்டி கூப்பிட்டோம் என்பதை அவனே மறந்துவிட்டான். அவளுடைய மூக்கில் இருந்த வைர பேசறையில் சூரிய ஒளிபட்டு தோற்று கூசியது போலவே அவனும் கூசி போனான். கைதட்டி விட்டு பேசவும் முடியாமல் நிற்கும் அந்த வாலிபனிடம் வெட்கியது போல் அவளும் மெல்லே உள்ளே திரும்பினாள். துண்டு நழுவிய புன்னிற மார்பில் அரைக்கீரை விதை தூவினார் போல் கருகருவென்று ரோமமடர்ந்த இவன் நெஞ்சையும் தோளையும் அளந்துவிட்டு அவளுடைய அபூர்வமான விழிகள் தரையை நோக்கி கொண்டே சிரித்தன. மெல்ல உட்பக்கம் திரும்பிய அவள் உதடுகளில் புன்னகை ஊறியிருந்தது. ரசம் தழும்பி நிற்கும் திராட்சை கனி போல் மதுவூறி அந்த இதழ்களில் ஓடி ஒழிந்த நகையுடன் அவள் திரும்பிய போதுதான் கூப்பிட்டவனுடைய தைரியம் திரும்ப வந்தது. நான் தான் கூப்பிட்டேன் என்று தோளும் மார்பும் மறையும்படி மேல் துண்டை போர்த்தி கொண்டே மென்று முழுங்கிய பின் மேலே பேசுவதற்காக அவளை நீ என்பதா நீங்கள் என்பதா என்று தெரியாமல் தவித்தான் ராஜாராமன். நீ என்று சொல்ல வாய் வரவில்லை, நீங்கள் என்று சொல்ல மனம் ஒப்பவில்லை. வயதில் அவனை விட சிறியவளாக தெரிந்த அவளை ஒத்த ஒன்னாம் நம்பர் சந்த அப்சரசுகளை நீ என்று எவனவனோ நெத்தம் நெத்தம் கூப்பிட்டு உறவு கொண்டாடுகிற போது தான் நீ என்று கூப்பிடுவதால் ஒன்றும் குடிமுழுகி விடாதென்ற துணிவு உண்டாக சில வினாடிகள் ஆயிற்று. அப்படியும் பேச்சின் முதல் வாக்கியத்தில் நீயோ உன்னோ வராமலே போய்விட்டது. ஒரு நாளை போல் விடுகிற வேலைக்கு யாராரோ கலற்று எறிகிற பூவெல்லாம் இங்கே என்மேலே வந்து விளருது. அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். யாராரோ ஒன்றுமில்லை, நான் தான் கலற்றி எறிகிறேன். அது உங்கள் மேலே விழும்னோ விழுந்து கொண்டிருக்குன்னோ இதுவரை எனக்கு தெரியாது. இனிமே அப்படி செய்யலை. இது செஞ்சதுக்கு பெரிய மனசு பண்ணி மன்னிக்கணும் என்று தாமரை மொட்டு போல் கை கூப்பினாள் அவள். வணக்கத்தோடு மிகவும் பவ்யமாக மன்னிப்பு கேட்டுவிட்டு உள்ளே போய்விட்டாள் அவள். எதிர்பாராத அந்த பவ்யம் ராஜாராமனை திணற செய்தது. முழு கோபத்தையும் காட்டி திட்ட முடியாமல் பண்ணிவிட்டாளே என்று ரோஷம் வேறு பொத்துக்கொண்டு வந்தது. அந்த ரோஷத்தை உறங்க பண்ணுவது போல் பாயை சுருட்டி கொண்டு படியிறங்கி அவன் காதில் மீண்டும் வீணையின் இசை வந்து பாய்ந்தது. அவளையும் அவள் முகத்தையும் கூப்பிய கைகளின் விரல்களையும் பார்த்த பின் வீணையை அவள் வாசிக்கிறாளா அல்லது வீணையே அவளுடைய மதுரமான விரல்களை தடவி வாசிக்கிறதா என்று ராஜாராமனுக்கு சந்தேகம் வந்தது. சந்தேகமும் கோபமும் மாறி மாறி எழும் மனநிலையோடு அவள் பெயர் என்னவா இருக்கும் என்ற யோசனையிலும் மூழ்கினான் அவன். அந்த குரலும் உடனே பணியும் அந்த பவ்யமும் பிறவியோடு வந்த அழகுகள் போல் அவளுக்கு பொருந்தியிருந்ததாக தோன்றியது. கீழே இறங்கி வந்த பின்னும் அவளை அத்தனை சுலபமாக மறந்துவிட முடியவில்லை. அவனால் பத்திரிகைகளை பார்த்துவிட்டு கீழே இறங்கிய போது பத்தர் முதல் நாள் பிட்டுத்தோப்பு கூட்டம் பற்றி விசாரித்தார். அவன் எல்லாவற்றையும் அவருக்கு சொன்னான். பக்கத்து வீட்டு மாடிப்பெண்ணை கூப்பிட்டு இறந்தது பற்றியும் கூறினான். அவளா? மதுரம்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. மதுரவள்ளின் முழு பேரு, தனபாக்கியத்தோட மகள் என்று அவன் கேட்காமலே மேல் விவரங்களை சொல்லத் தொடங்கினார் பத்தர். அந்த பேச்சை மாற்ற விரும்பிய ராஜாராமன், மேலூருக்கு போகிறேன் பத்தரே, திரும்பி வர ஒருவேளை சாயங்காலம் ஆயிடும். முத்திரப்பழாவது குருசாமியாவது வந்தா சாவியை கொடுங்க, அதோடு வாசசாலையும் பார்த்துக்கங்க என்று சாவியை நீட்டினான். பார்த்து போயிட்டு வாங்க தம்பி, எங்கே பார்த்தாலும் சீரடி நடமாட்டம் இருக்கு, உங்கள் பேர் அவங்க லிஸ்ட்டில் இருக்காமே என்று அவனை எச்சரித்தார் பத்தர். வீட்டுக்கு வந்து பல்விளக்கி முகம் கழுவி கொண்டு புறப்பட்ட அவனை பழையது சாப்பிட்டு விட்டு போக சொன்னாள் தாய். பழைய சோறும் தயிரும் நார்த்தங்காய் ஊறுகாயும் அமிர்தமாக இருந்தன. கொள்ளைப்பக்கம் 4-1 குடித்தனத்துக்கு பொதுவான கிணற்றடையில் பெண்கள் கூட்டமாக இருந்ததால் குளிப்பதை போகிற போக்கு வேறு இடத்தில் எங்காவது வைத்து கொள்ள வேண்டியதுதான் போலிருந்தது. பழைய சோற்றிலும் தயிரிலும் சக்தி, மறுபடி சாயங்காலம் வரை பசி தாங்கும் போல் இருந்தது. குத்தையக்காரனை பார்த்து பேசிவிட்டு திருவாத ஊர் காரியங்கள் முடிந்ததும் மேலூரில் கூட சில தொண்டர்களையும் ஊழியர்களையும் அவனால் சந்திக்க முடிந்தது. அந்த தொண்டர்களில் ஒருவர் வீட்டிலேயே பகலில் சாப்பிட சொன்னார்கள். ஊருக்கு மேற்கே அணை திறந்து முல்லை வாய்க்காலில் தண்ணீர் விட்டிருந்தார்கள். போய் குளித்து அங்கேயே வேஷியை உலர்த்தி கட்டி கொண்டு வந்தான் ராஜாராமன். பகல் உணவு முடிந்து நண்பர் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தபோது மேலூர் தொண்டர்களுக்கும் சில உற்சாகமான திட்டங்களை சொன்னான் அவன். அங்கிருந்த தேச தொண்டர்கள் அவனை விட வயதில் மூத்தவர்கள் என்றாலும் உலக நடப்பை தெரிந்து கொள்ளும் வசதி குறைவாயிருந்ததாலும் நடத்தி செல்வதற்கு தலைமை இல்லாததாலும் இரண்டொரு விவரம் தெரிந்தவர்களும் வேதாரண்யத்தில் கைதாகி சிறைக்கு போய்விட்டதாலும் யோசனைகளை ராஜாராமன் சொல்ல வேண்டியிருந்தது. மேலூரிலிருந்து அவன் மதுரை திரும்பும் போது இருட்டு விட்டது. வீட்டுக்கு போய் அம்மாவிடம் தகவலை சொல்லிவிட்டு வாசசாலைக்கு போக நினைத்தான். அவன் வீட்டுக்குள் நுழைந்ததுமே அம்மா அவனுக்கு அந்த தகவலை சொன்னாள். நீ திரும்பி வந்தா வாசசாலைக்கு வர வேண்டாம்னு பத்தர் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். 5 முத்திரப்பனும் குருசாமியும் வந்தாங்களாம், போலீஸ் பிடிச்சிண்டு போயிடுத்தான், நீ வர வேண்டாம்னு பத்தர் வந்து அவசர அவசரமா சொல்லிட்டு போனார். அம்மாவின் முகத்தில் கவலை தேங்கி இருந்தது, கண்கள் கலங்கி இருந்தன. தான் செய்து கொண்டிருக்கும் காரியங்கள் எதுவுமே பிடிக்காது போன்ற மனத்தாங்கள் அந்த முகத்தில் தெரிவதையும் ராஜாராமன் கண்டான். நிதானமாக அவன் அவளை கேட்டான், பத்தர் எப்ப வந்தார்? இப்பதான் சித்த முன்ன வந்து சொல்லிட்டு போறார். நீ போக வேண்டாம்டா குழந்தை, நான் சொல்றத கேளு, என்னை வயிறறிய பண்ணிடாத. வயசு வந்தவன் இப்படி அலையிறதே எனக்கு பிடிக்கல. அவன் தாயின் குரல் அவனை கெஞ்சியது. ஏறக்குறைய அவள் அழத் தொடங்கி விட்டாள். அக்கம் பக்கத்து 1 குடித்தனக்காரர்கள் கூடிவிடுவார்கள் போல இருந்தது. எதுக்குமா இப்படி அழுது ஒப்பாரி வைக்கிற? ஊர் கூடி விசாரிக்கணுமா? இப்போ என்ன நடந்துடுத்து? போக வேண்டாம்னா போகல. அம்மாவின் அழுகை அடங்கியது. அவன் மனம் கவலையில் ஆழ்ந்தது. ஒன்றுமே செய்து முடிக்காமல் தான் கைதியாக விடக்கூடாது என்பதில் அவன் அதிக அக்கறையோடு இருந்தான். சிறிதோ பெரிதோ ஒவ்வொரு மலைத்துளிக்கும் பிரவாகத்தில் பங்கு உண்டு. இந்த மறியல்களையெல்லாம் அவனை விட பெரியவர்கள் கடந்த காலத்தில் நிறைய நடத்தியிருந்தார்கள். இப்போது அவன் மீண்டும் நடத்த விரும்பியதற்கு காரணமாக இருந்த உள் முனைப்பை விட்டுவிட அவன் தயாராக இல்லை. உப்பு சத்தியாகிரகத்துக்கு போய் கைதாக முடியாத வேதனையை அவனும் அவனை போன்றவர்களும் இப்படி தனித்து கொள்ள விரும்பினார்கள். கைதாகி சிறையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் தலைவர்களின் வேதனை தங்கள் இதயத்திலும் எதிரொலித்து தூண்டுகிறது என்பதை காட்டவே அவன் இதை செய்ய விரும்பினான். போலீஸ் வீட்டுக்கும் தேடி வருமோ என்ற முன்னெச்சரிக்கை அவன் மனத்தில் இருந்தது. எப்படி தப்புவதென்ற முன் யோசனைகளும் அவன் உள்ளத்தில் இருந்தன. வீட்டிலேயே இருந்து இன்னும் 1 கழித்து விட விரும்பினான் அவன். இன்னும் 1 கழித்து விட்டால் அப்புறம் அடுத்த நாள் தான் அந்த துணிக்கடை மறியலுக்கு குறித்திருந்த தினம். ஒரு வினாடியாவது மறியலை நடத்திவிட்டோம் என்ற பெருமிதத்தோடு கைதாக வேண்டுமென்றிருந்தான் அவன். 8 சாப்பிட உட்கார முன் கைகால் கழுவி வர அவன் பின்பக்கம் கிணற்றடிக்கு போனபோது அங்கே கோடைக்காக கட்டிலை எடுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்திருந்த பக்கத்து போர்ஷன் வக்கீல் குமாஸ்தா திருமேங்கடம் அவனை வம்பு பேச்சுக்கு இழுத்தார். என்னப்பா ராஜாராமன், இந்த உப்பு சத்தியாகிரகம், அந்நிய துணி அறியல், கல்லுக்கடை எதிர்ப்பு, இதனாலெல்லாம் என்ன பிரயோஜனம் வந்துட போகிறதுன்னு உங்கள் காந்தி இதையெல்லாம் கட்டிண்டளறார்? சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை இதனாலெல்லாம் அச்சுப்பட முடியும்னு நான் நினைக்கிறேன். எல்லா சின்ன குழந்தைகள் விளையாடுற மாதிரினா இருக்குது. சின்ன குழந்தைங்க விளையாடித்தான் பெரியவன் ஆகணும். ரொம்ப நாளாக உமக்கு ஜஸ்டிஸ் கட்சி வக்கீல்கிட்ட குமாஸ்தாவாக இருந்து அந்த புத்தியே வந்திருக்கு ஓய். இந்த தேசத்திலே இன்னைக்கு முக்கால்வாசி ஜனங்களுக்கு சுதேசி உணர்ச்சினா என்னன்னே தெரியல. அது ஏதோ தப்பான காரியம் அல்லது ராஜத்வேஷமான காரியம்னு பொய்யான பிரம்ம பிடிச்சி ஆட்டின்னு இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக்க முடியும். அதை போக்குறதுக்கு தான் காந்தி செய்கிற எல்லாமே சரியான காரியம்தான். சுதேசி உணர்ச்சிங்கிறது என்னென்னு பாலபாடமே சொல்லி கொடுக்குறாப்புல, உண்மை போல கோடிக்கணக்கான ஜனங்கள் இங்கே இருக்கு ஓய், பிரிட்டிஷ்காரன் யாரோ நீர் யாரோ, ஆனால் அவனை உம்மை தாத்தா மாதிரி நினச்சி பேசுகிற நீர். இந்த பிரமையை எப்படியாவது முதல்ல போக்கி ஆகணும். என்னம்மா போ, உங்கள் அம்மா ரொம்ப மன கஷ்டப்படுறா, நீ படிப்பை கெடுத்துண்டு வீணுக்கு அலையிற. போய் எங்கள் அம்மா தான் படிக்காதவ, ஒரு பாசத்தில் அப்படி நினைக்கிறா. நீரெல்லாம் படித்தவர், நீரே இங்கே அப்படி நினைக்கிற போது என்ன செய்கிறது? வக்கீல் குமாஸ்தா மேலே ஒன்றும் பேச முடியவில்லை. ஈரக்கையை மேல் துண்டினால் தொடைத்து கொண்டே உள்ளே போனான் ராஜாராமன். சாப்பாட்டில் மனம் செல்லவில்லை. சாப்பிட்டோம் என்று பேர் செய்யத்தான் முடிந்தது. வெள்ளைக்காரன் சிறைக்குள் கொண்டு வைப்பதற்கு முன் அதற்கு தயங்கித்தானே சிறையில் வைத்து கொண்டதை போல் வீட்டில் ஒடுங்கி கிடப்பது அவனுக்கு பொறுக்க முடியாததாக இருந்தது. பொறுத்து கொண்டும் ஆக வேண்டியிருந்தது. அந்த வீட்டில் அவனுக்கு பிடித்ததை பேசவும் மனிதர்கள் இல்லை, பிடிக்காததை எதிர்த்து பேசினால் அதை கேட்கவும் மனிதர்கள் இல்லை. சொந்த ஊரில் சொந்த நாட்டில் குடியிருக்கும் வீட்டிலேயே அந்நிய நாட்டில் இருப்பது போல் இருக்க வேண்டியிருந்தது. குருசாமியும் முத்திரழப்பனும் கைதாகிய செய்தி அவனை பலவிதமான யோசனைகளில் மூழ்க செய்திருந்தது. குருசாமியாவது தனிக்கட்டை, தையக்கடையை யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்பது தவிர வேறு கவலை இல்லை. முத்திரழப்பன் குடும்பஸ்தர், ஜெயிலுக்கு போனதால் வேலையும் போய்விடும். அவருடைய குடும்பத்துக்கு இது பெரிய சோதனையாக இருக்கும் என்பதை இப்போதே ராஜாராமனால் உணர முடிந்தது. ஏற்கனவே பிட்டு தோப்பில் சீட்டு குலுக்கி போட்டு முடிவு செய்த மாதிரி குருசாமி செல்லூரில் கள்ளுக்கடை மறியல் செய்வதும் நடைபெற முடியாது. முத்திரழப்பன் வெளியே இருந்து வாசசாலையை கவனிப்பது என்பதும் நடக்காது. ஒருவேளை வாசசாலையை பத்தர் கவனித்துக் கொள்ளலாம். போலீஸ் தொந்தரவு, சிஐடி நடமாட்டம் அதிகமாகி தொழிலுக்கு தொந்தரவு வருமானால் பத்தரும் அதை செய்ய மாட்டார். வக்கீல் குமாஸ்தா திருவேங்கடத்தை போல் வெள்ளைக்கார தாசர் இல்லை என்பதுதான் பத்தரிடம் விரும்பத்தக்க அம்சமே தவிர, போராட்டத்தில் இறங்கும் துணிவெல்லாம் அவரிடம் கிடையாது. உபகாரி காந்தியிடம் நம்பிக்கை என்ற அளவில் முழுமையான பக்தி உள்ளவர் என்பது வரை பத்தர் சந்தேகத்துக்கிடமில்லாதவர். வாசசாலையை அவர் நடத்துவாரா இல்லையா என்பது பற்றியும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தவித்தான் ராஜாராமன். பிள்ளை எங்கே நடுராத்திரியில் எழுந்திருந்து வாசசாலைக்கு போய்விடுவானோ என்ற பயத்தில் அம்மாவும் தூங்காமல் கொட்ட கொட்ட விழித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவருடைய பயமும் அக்கறையும் ராஜாராமனுக்கு புரிந்தன. மறுநாளும் அவன் வெளியே போகவில்லை. காலை 11 மணிக்கு ஒரு சிஐடி வீட்டுக்கு தேடி வந்தான். நல்ல வேளையாக ராஜாராமனின் அம்மாவே அப்போது வாசல் திண்ணையில் இருந்ததால் அவன் மேலூர்லேருந்து இன்னும் வரலையே என்று பதில் சொல்லி அனுப்பிவிட்டாள். வந்தால் சிஐடியா இல்லையா என்பது பற்றி ராஜாராமனின் தாய்க்கு தெரியாது. சிஐடியாக இல்லாவிட்டாலும் அவள் அதே பதிலைத்தான் சொல்லியிருப்பாள். பிள்ளையாண்டான் வெளியே போய் கைதாக கூடாது என்பதில் அவளுக்கு அவ்வளவு அக்கறை. ஆத்மாவின் ராகங்கள் அத்தியாயம் 3 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் முனைவர் அன்புமணி. நன்றி.